ربه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على رسولك سيدنا محمد نبي الأمي وعلى آله وأصحابه وسلم أما بعد فقد قال الله عز وجل في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا وعن أم المؤمنين عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم دخلت الجنة وسمعت فيها قراءة القرآن فقلت من هذا فقالوا حارثة بن نعمان فذلكم البر وكان أبر الناس بأمه أو كما قال عليه الصلاة والسلام மலைகளை முலைகளாக்கி நடுங்கும் இப்புவியை நிலைநாட்டி மரம் செடி கொடி வகைகளை அதன் மேலாக்கி அவைகளை உயிரினங்களுக்கு உண்ண உணவாக்கி அனைத்து உயிரினங்களுக்கும் உண்ண உணவளித்து வாழ வழிவகுத்து வையகத்தை காத்து நிற்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லா. இவ்வுலகம் பாவக்கரைகளால் நிறைந்திருந்த சந்தர்ப்பத்திலே அதனை தீனுடைய ஒளியை கொண்டு ஒளிபரச் செய்வதற்காக அல்லாவினால் தேர்ந்தெடுத்து தள்ளப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தேர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாவின் சாந்தியும் செலவாத்தும் உண்டாவதாக என வேண்டியதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பிற இல்லமாம் புனித மஸ்ஜிதுக்கு வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் இறை நேசர்களே, எங்கிருந்த போதிலும் அல்லாவை எவைகளையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முடிந்தளவு எடுத்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். எங்கிருந்த போதிலும் அல்லாவை அஞ்சு பயந்து வாழுமாறு வசியத்தும் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகிலே மனிதன் பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறான். நாம் பார்க்கிறோம், மலக்குமார்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ அல்லது தேவையோ அவர்களுக்கு கிடையாது. மலக்குமார்களை பற்றி நாம் பார்த்துக் கொண்டால் சிலர் ருக்கூவில், சிலர் சுஜூதில், உலகிலே ஒரு ஜான் அளவு கூட இடமில்லை அதிலே ஒரு மலக்கு சுஜூது செய்தவர்களாக அல்லது ருக்கூ செய்தவர்களாக அல்லாஹ்வை துதித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடமைகள் இருக்கின்றது, தேவைகள் இல்லை, கடமைகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற உள்ளத்திலே ஆசையும் இல்லை. இன்னொரு சாராக இருக்கின்றனர், இது மிருகம், மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு தேவை இருக்கின்றது, கடமைகள் இல்லை. எது ஹலாலாக செய்ய வேண்டும், ஹராமாக செய்ய வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற எந்த விதமான கடமைகளும் அதுக்கு இல்லை, தனது தேவையை பூர்த்தி செய்து கொண்டு போகலாம். ஆனால் மனிதன் இந்த இரண்டிற்கும் நடுப்பட்டவனாக, இவனுக்கு கடமையும் இருக்கின்றது நிறைவேற்ற வேண்டும், தேவையும் இருக்கின்றது பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், இது இரண்டுக்கும் நடுப்பட்ட ஒருவனாக இருக்கின்றான். எப்பொழுதோ இவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை இவன் நிறைவேற்றி இவனது தேவைகளை அல்லாஹ் கூறிய பிரகாரம் பூர்த்தி செய்து கொள்கின்றானோ இப்பொழுது மலக்குகளுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது அல்லாவினால் கொடுக்கப்பட்டிருக்கும் கடமைகளை கட்டளைகளை அணுவணுவாக பின்பற்றி இந்த உலகத்திலே அவனது பிரதிநிதியாக நாம் வாழ வேண்டும். கடமைகள் கட்டளை என்று சொல்லும் போது நாம் பார்க்கலாம், அல்லாஹ் இரண்டு விதமான கடமைகளை எமக்கு தந்திருக்கின்றான். அதை சொல்லுவார்கள், ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அடுத்தது ஹுகூக்குல் இபாத். ஹுகூக்குல்லாஹ் என்று சொன்னால் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஐந்து நேரம் தொழ வேண்டும், ரமலானிலே நோன்பு பிடிக்க வேண்டும், வசதி படைத்ததன் ஜகாத் கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், அந்த ரப்பை தவிர வேறு எவரையும் வணக்கத்துக்குரியவனாக எடுத்துக்கொள்ள முடியாது, அவன் மீதே தேவைகளை கேட்க வேண்டும். இப்படியாக அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லலாம். இரண்டாவது ஹுகூகுல் இன்சான், ஓர் அடியான் இந்த உலகத்திலே வாழ்கின்றான் என்றால் அவன் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது. ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்விற்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளில் தவறுகள், தப்புகள், குறைகள் ஏற்பட்டால் அதனை அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்பதனால் மாத்திரம், அல்லாஹ்விடம் சரியான முறையில் தௌபா செய்து கொள்வதனால் மாத்திரம் அது மன்னிக்கப்படும். ஆனால் ஒரு அடியானுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளில், கொடுக்க வேண்டிய கடமைகளில், ஹுகூக்குகளில் குறை செய்து விட்டால் அல்லாஹ்விடம் மாத்திரம் மன்றாடி கேட்பதன் மூலம் அது பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. முதலாவது, எந்த அடியானுக்காக இவன் குற்றம் செய்தானோ, குறை செய்தானோ, அந்த அடியானிடம் இவன் மன்னிப்பு பெற வேண்டும். இதைத்தான் தௌபா செய்கின்ற சந்தர்ப்பத்திலே சொல்லிக் கொடுப்பார்கள். யாருக்கெல்லாம் ஹுகூக்குல் இபாத் இருக்கிறதோ, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட கடமைகள், அதே உரியவர்களிடம் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் தௌபா நிறைவேறும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓர் அடியான், ஓர் மனிதன் பல பிறருக்கு பல கடமைகள் செய்ய வேண்டிய கட்டாயம், கடமை அவனுக்கு இருக்கின்றது. இந்த கடமைகளெல்லாம் மிகவும் உயர்ந்ததும் சிறந்ததும் ஒரு மனிதன் மீது கட்டாய கடமையானதும் தான் பெற்றோரை கண்ணியப்படுத்துவதாகும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று எல்லாம் முன்னேறி செல்கின்றது. நவீனம் என்ற பெயரிலே மனிதன் எதையோ செய்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மெதுமெதுவாக உள்ளங்களில் இருந்து பெரியோர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், ஒழுக்கம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், குறிப்பாக பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் உள்ளத்திலிருந்து விடைபெற்று செல்கின்றது. அந்நியர்கள் அதுக்கு அழகான திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். பேரண்ட்ஸ் டே, பெற்றோர் தினம் என்று ஒரு தினம். அதிலே பெற்றோரை செல்வார்கள், பார்ப்பார்கள், அவர்களை சங்கைப்படுத்துவார்கள், அவர்களுக்கு ஹதியாக்களை கொடுப்பார்கள். அதோடு கடமை முடிந்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, பெற்றோர் தினம் ஒன்றல்ல. ஒரு மனிதன் உலகில் வாழும் காலமெல்லாம் அது பெற்றோர் தினம்தான். அவனுக்கு இவன் கடமை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலு தன்னுடைய இபாதத்தை மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதோடு இணைத்துக் கொண்ட ஒரு இபாதத், ஒரு கடமைதான் பெற்றோருடைய கண்ணியம், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. அல்லாஹ் சொல்கிறான், வக்கலா ரப்புக, அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், அல்லா தஹபுது இல்லா ஐயா, அவனைத்தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்க முடியாது. அடுத்தது சொல்கிறான், உனது பெற்றோரோடு நீ வபில் வாலிதே நீ எஹ்சானா, நீ உனது பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எஹ்சான் என்ற வார்த்தை கண்ணியமானவர்களே, அரபிலே இரண்டு வார்த்தை இருக்கின்றது. ஒன்று அதில், இன்னொன்று எஹ்சான். அதில் என்றால் அதுக்கு சொல்லுவோம் நீதி. எஹ்சான் என்றால் அதற்கு சொல்லுவோம் உபகாரம். அதில் என்ற வார்த்தை நீதி. ஒருவர் எனக்கு ஏதோ ஒரு உதவி செய்தார், நானும் அவருக்கு ஒரு உதவி செய்தேன், நியாயமாக முடிந்து விட்டது. ஆனால் எஹ்சான் என்பது அப்படி அல்ல. எஹ்சான் என்பதற்கு அரபிலே விளக்கம் என்ன தெரியுமா? எந்த விதமான இலாபத்தையும் எதிர்பார்க்காது, எந்த விதமான உங்களுக்கு வர வேண்டிய நன்மையையும் எதிர்பார்க்காது, மற்றவருக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்கிறீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோருடைய விஷயத்தில் அல்லாஹ் பாதித்திருக்கக்கூடிய வார்த்தை பெற்றோரோடு நீங்கள் எஹ்சான், நீங்கள் அவர்களுக்குடைய எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செயற்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உலகிலே பல அன்புகள் இருக்கின்றது. கணவன் மனைவியை நேசிக்கின்றார், மனைவி கணவனை நேசிக்கின்றாள், காதலன் காதலியை நேசிக்கின்றாள். கண்ணியமானவர்களே, முதலாளியை தொழிலாளிகள் நேசிக்கின்றனர், தொழிலாளியை முதலாளி நேசிக்கின்றார். இப்படியாக நாம் அன்புகளை பிரித்துக் கொண்டே போகலாம். ஆனால் ஒவ்வொரு அன்பிற்கும், நேசத்திற்கும், பாசத்திற்கும் பின்னால் ஏதோ ஒரு இலாபம் இருக்கிறது, ஏதோ ஒரு இலாபம் முன்னோக்கப்படுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது, அதன் பிறகுதான் அந்த அன்பு ஏற்படுகின்றது. கண்ணியமானவர்களே, ஆனால் இதற்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ் தாய் தந்தையுடைய அன்பை படைத்திருக்கிறான். எவ்வித இலாபமும் இல்லாமல் ஒரு அன்பு காட்டப்படும் என்றால் ஒரு தாய், ஒரு தந்தை தன் மீது காட்டக்கூடிய அன்பாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவன், வல்லவன், உயர்ந்தவன். அவன் சொல்கிறான், அடியானே, அந்த தாயும் தந்தையும் உன் மீது எவ்வித இலாபத்தையும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்றால் அந்த நேரத்திலே நீயும் அவர்களோடு நடக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அதில் என்ற பேச்சு கிடையாது, நீதமாக நடப்பது என்பதல்ல. உனக்கு குறைகள் சிக்கல்கள் வந்தாலும் நீ உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இம்மா எபுல் இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா உக்கிலாகுமா. மனிதா, உன்னிடத்திலே இந்த பெற்றோர்கள் எத்தனையோ தியாகங்கள் செய்து உன்னை இந்த உலகத்திலே பெற்றெடுத்தார்கள், உன்னை படிக்க வைத்தார்கள், உன்னை ஆளாக்கினார்கள், பேராக்கினார்கள். இன்னி நீ சமூகத்திலே ஒரு மனிதனாக தலை தூக்கி வாழ்கிறாய் என்று கண்ணியப்படுத்தப்படுகின்றாய். உனது பேரை கேட்டு பலர் உனக்கு கண்ணியம் தருகின்றார்கள். ஆனால் நீ கண்ணியம் பெறும் இந்த நேரத்தில் உனது தாயும் தந்தையும் வயதே அடைந்து விட்டார்கள். எனவே நீ அவர்களை ஒதுக்கக்கூடாது. ஒரு தாயை எடுத்துக்கொண்டால் எத்தனை சந்தர்ப்பங்களிலே ஒரு குழந்தைக்காக தன்னை தியாகம் செய்கின்றாள். எப்பொழுது தன்னுடைய வயிற்றிலே குழந்தை உண்டாகின்றதோ அதிலிருந்து பெற்றெடுக்கும் வரை எத்தனை தியாகங்கள். தான் விரும்பிய சாப்பாட்டை அவள் வெறுக்கிறாள், தான் விரும்பிய பயணங்களை அவளால் செய்ய முடியாது. ஆனால் வரக்கூடிய அனைத்து தியாகங்களையும் உள்ளம் கூசாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாள். அருவறுப்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை, கஷ்டத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்பமாக ஏற்றுக்கொள்கிறாள். குழந்தை வயிற்றிலே தரித்தது முதல் அதனை பெற்றெடுக்கும் வரை ஒவ்வொரு செயற்பாடும் ஒவ்வொரு வேதனையும் அவளுக்கு இன்பமாக இருக்கிறது. வேதனைதான், ஆனால் அவள் அதனை இன்பமாக ஏற்றுக்கொள்கிறாள். இரண்டாவது கட்டம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். குழந்தையை பெற்றெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் குழந்தை பிரசவத்தின் போது வஃபாத்தாகிறார்களோ ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். தனது உயிரா அல்லது பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையா என்ற இரண்டு போராட்டத்துக்கு மத்தியிலே தான் பிள்ளையை பெற்றெடுக்க முன்வருகிறாள். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை பிள்ளை பிறந்ததும் தனது உடம்பில் இருந்து அதிகமான இரத்தங்களை சிந்துகிறாள். அதனது பலவீனத்தை பல மாதங்கள் சுமந்து கொள்கிறாள். அந்த பலவீனமான உடம்போடு அந்த தாய் அதனையும் ஏற்றுக்கொள்கிறாள். அதோடு முடியவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இத்துடன் முடிந்துவிட்டது, பிள்ளையை பெற்றேன் முடிந்துவிட்டது. இல்லை கண்ணியமானவர்களே, அத்துடன் தனது இரத்தத்தை பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு கொடுக்கிறாள். அந்த குழந்தை அழும்போதெல்லாம் அதனை தனது தூக்கத்தை தியாகம் செய்கிறாள். இரவல்ல பகல் அல்ல, எந்த நேரம் அந்த குழந்தை அழுதாலும் அந்த குழந்தைக்காக தன்னை தியாகம் செய்கிறாள். இரண்டு வருடங்கள் பால் ஊட்டுகிறாள். தனது இரத்தம் அங்கே பாலாக கொடுக்கப்படுகிறது. அதனையும் அந்த பலவீனமான தாய் ஏற்றுக்கொள்கின்றாள். எப்படி ஏற்றுக்கொள்கின்றாள்? இன்பமாக ஏற்றுக்கொள்கின்றாள். கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்கிறான், இப்பொழுது இந்த கட்டத்திலே எல்லாம் செய்த அந்த தாய் இதோடு நின்றுவிடவில்லை. இரண்டு வருடம் உனக்கு பால் தந்ததோடு அதற்கு பிறகு உனது ஒவ்வொரு செயற்பாடும், உனது ஒவ்வொரு முன்னேற்றமும், உனது ஒவ்வொரு வார்த்தையும், உனது ஒவ்வொரு அசைவும் அந்த தாய்க்கு இன்பமாக இருக்கிறது. உனக்கு நோய் ஏற்பட்டால் அவளே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றாள். தனக்கு ஏற்பட்ட நோய் பெரிதல்ல, தனது குழந்தைக்கு ஏற்பட்ட நோய்க்காக துடிக்கிறாள். இந்த தாய் வயோதிபத்தை, இந்த தந்தை வயோதிபத்தை அடைகிறார். ஆனால் நீ ஒரு கண்ணியமானவனாக, நீ ஊர் போற்றப்படக்கூடியவனாக, நாடு போற்றப்படக்கூடியவனாக, உனக்கு கீழே பலர் வேலை செய்யக்கூடியவர்களாக, நீ அதிகாரம் பெற்றவனாக இருக்கலாம். அந்த தாயை நீ மறக்க முடியாது. சொல்லுவார்கள், ஏழு விட்டு ஏணியை எடுத்து விட்டார்கள். அப்படி தாயின் விஷயத்தில் நடக்க முடியாது. அந்த தாய் உன்னிடத்தில் வந்தால் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? பலா தகுன் லஹுமா உஃபின். செயற்பாடுகள் மாத்திரமல்ல, அல்லாஹ் வார்த்தையை கூட சொல்லி காட்டுகிறான். உன்னுடைய தாயை பார்த்து நீ சி என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. உஃபின் என்ற வார்த்தைக்கு கண்ணியமானவர்களே அரபியிலே ஐந்து விளக்கங்கள் இருக்கின்றது. என்றாலும் பொதுவாக தமிழிலே தர்ஜுமா செய்வார்கள், சி என்ற வார்த்தை கூட பாதிக்க கூடாது. இந்த இடத்திலே இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் நுணுக்கமாக விளங்கப்படுத்துகிறான். ஒரு மனிதன் ஒரு அழகான வாசகத்தை பார்த்து அல்லது ஒரு அழகான ஒன்றை பார்த்து சி என்று சொல்ல மாட்டான், மாறாக அதனை புகழுவான். இவனுக்கு சி என்ற வார்த்தை எப்பொழுது வாயிலிருந்து வரும்? ஒரு அருவறுக்கத்தக்க, இவனது உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு துருவாடை அடிக்கக்கூடிய ஒன்றை பார்க்கிறான், இப்பொழுது வாயில் இருந்து சி என்ற வார்த்தை வரும். அல்லாஹ் சொல்கிறான், மகனே, ஆதமுடைய மகனே, நீ வயதுவம் அடைந்த தாய் உன்னிடம் வந்து எல்லாம் நீ நினைக்கும்படிதான் நடந்து கொள்வாள் என்பது கிடையாது. நீ இன்று படித்து பட்டம் பெற்று உலகத்திலே பேர் பெற்றவனாக இருக்கலாம், உன்னுடைய தாயுடைய நடவடிக்கை உனக்கு கவலையை தரலாம். நீ எதிர்பார்ப்பது போன்று இருக்காது, சில நேரம் உனது அந்தஸ்தை குறைப்பது போன்று விளங்கும். அந்த கட்டத்திலும் நீ சி என்ற வார்த்தை பாவிக்க முடியாது. நல்லது நடக்கிறார் அந்த நேரத்தில் சி அல்ல, அவள் உனக்கு விருப்பமில்லாத முறையில் நடந்து கொள்கிறாள் அந்த நேரத்திலும் சி என்ற வார்த்தை பாவிக்க முடியாது. அது அல்லாவிற்கு பிறகு கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு சொத்து இருக்கும் என்றால் அது தாயும் தந்தையும் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வையும் அது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கின்றோம், அதற்கு அடுத்தன்மையாக ஒருவரே நாம் நேசிப்பதாக கண்ணியப்படுத்துவதாக இருந்தால் அது பெற்ற தாயும் தகப்பனுமாக இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று எம்மில் எத்தனையோ பேர் கைசேயத்தை நாம் அடைந்து கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ரஹிமான் ரஹிமான் ரஹிமான், நாசம் உண்டாகட்டும் கேவலம் உண்டாகட்டும் கேவலம் உண்டாகட்டும். கேட்கப்பட்டது யார் ரசூலல்லாஹ், யார் சொன்னார்கள், யார் வயது வந்த தாய் தந்தையை அடைந்து அவர்களின் மூலம் இவன் சொர்க்கம் செல்லவில்லையோ, அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்கள் துவாரை பெற்று யார் சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, தாய் தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒன்று இது இலகுவானதல்ல. எப்பொழுது தாய் தந்தையுடைய ஹக்கிலே குறைபாடு நாம் செய்கின்றோமோ, கண்ணியமானவர்களே, அந்த குறைபாடு முதல் முதலாக உலகத்திலே எம்மை பிடிக்கப் போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், குல்லு ஸுனூப் யுஅக்கிருல்லாஹு மின்ஹா மா ஷா இலா யௌமில் கியாமா இல்லா உகூகல் வாலிதைன் ஃபயஜ்லுல்லாஹு அதாபஹு லிஸாஹிபிஹி ஃபி ஹாதிஹி துன்யா கப்லல் மமாத் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் நாடினால் அந்த பாவங்களை கயாமத்து நாள் வரை பிற்படுத்தி அந்த இடத்திலே உங்களுக்கு தண்டனை தரலாம். ஆனால் ஒரே ஒரு பாவம் இருக்கிறது, ஒரே ஒரு குற்றம் இருக்கிறது, இது கயாமத்து வரை அல்லாஹ் பிற்படுத்துவதே கிடையாது. இந்த உலகத்திலே அனுபவிக்க வைத்த பிறகுதான் அவரை மௌத்தாக்குவான், அவரது ரூஹை கைப்பற்றுவான். அதுதான் பெற்றோருக்கு நீங்கள் செய்யும் துன்புறுத்துதல் என்றார். கண்ணியமானவர்களே, யாரும் என்று நினைத்துவிடக் கூடாது, நான் இவ்வளவு இதாக இருக்கிறேன், நான் எனது பெற்றோரை ஒதுக்குகிறேன். கண்ணியமானவர்களே, அவர்கள் எழுதி வைக்கட்டும், ஒரு நாள் வரும் இவர்களது குழந்தை அதே முறையில் அவர்களுடன் நடந்த பிறகுதான் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். பெற்றோருடைய உடைமைகளில் கடமைகளில் குறை செய்பவன் கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே அதனை அனுபவிக்கின்றான், உலகத்திலும் அவனால் முன்னேற முடியவில்லை. இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரம் அல்லாஹு தலாசத்துன் ஹர்ரம் அல்லாஹு அலைஹிமுல் ஜன்னா முதுமினுல் கம்ர் வல் ஆக்கு பில் வாலிதைன் வத்தையூஸ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னார்கள், மூவர் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். முதலாவது முதுமினுல் கம்ர், தொடர்படியாக போதை பாவிப்பவன். இரண்டாவது சொன்னார்கள், பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, உலகத்திலும் அவனுக்கு விமோசனம் கிடையாது, மௌத்துக்கு பின்னாலும் அவனுக்கு விமோசனம் கிடையாது, மௌத்துடைய நேரத்திலும் அவனுக்கு விமோசனம் கிடையாது. நபி அவர்களது காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே ஒரு வாலிபருடைய ரூஹ் பிரியக்கூடிய சந்தர்ப்பம், அங்கே எல்லாரும் சேர்ந்து கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர் கலிமாவை சொல்லவில்லை, அல்கமா என்பது அவரது பெயர், சொல்லவில்லை. நபி அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரிடம் வருகின்றார்கள், கேட்கின்றார்கள், கலிமாவை சொல்லுங்கள். அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சொல்ல வாயெடுக்கிறேன், எனது உள்ளத்திலே ஏதோ அடைபட்ட மாதிரி இருக்கிறது, வாய் திறக்க முடியாமல் இருக்கிறது. நபி அவர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது வயது வந்த தாய் தந்தைகள் இருக்கின்றார்களா? சொல்லப்படுகின்றது, தாய் இருக்கிறாள், உடனே வரவழைக்கப்படுகின்றது. கேட்கின்றார்கள், தாயே, இந்த மகனுடைய விஷயத்தில் அவர் உமக்கு தவறாக நடந்து கொண்டதை நீ மன்னிக்க வேண்டும். நீண்டதற்கு பின்னால் அந்த தாய் சொல்கிறார், நான் மன்னிக்க மாட்டேன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படி என்றால் இவரே இப்பவே விறகை மூட்டி நெருப்பில் போட்டு விடலாம். அதன் பிறகு அந்த தாய் மன்னிக்கிறாள். அதன் பிறகு அந்த வாலிபருடைய வாயிலிருந்து வார்த்தை வெளியாகின்றது, கலிமா வெளியாகின்றது. கண்ணியமானவர்களே, நாம் தாயோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, நாம் தந்தையோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை, அது நடந்தோம் முடிந்தோம் அல்ல, நடந்தோம் எமது வாழ்வை சுத்தி சுத்தி நாம் சந்திக்க போகின்றோம். அந்த தாயையும் தந்தையும் நாம் கபரில் வைத்து விடலாம், பல வருடங்கள் கடற்கலாம். கண்ணியமானவர்களே, ஆனால் அதை அனுபவிக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க போறதில்லை. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மிக கட்டாயப்படுத்தி இருக்கிறான். என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. எப்படி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது பெரிய கபாயர், பெரும் பாவமாக இருக்கின்றதோ, இதே போன்ற கண்ணியமானவர்களை அடுத்தது தாய் தந்தையுடைய ஹக்கை கொடுக்காமல் நடந்து கொள்வது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தாய் தந்தையுடைய ஹக்கை கொடுப்பது, குடும்பத்தை சேர்ந்து வாழ்வது இந்த உலகத்திலே வாழ்க்கையிலும் சொத்திலும் பரக்கத்துக்கு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் தனது குடும்பத்தை சேர்ந்து வாழ்கின்றார்களோ, சிலத்துர் ரஹம், யார் தனது குடும்பத்தை சேர்ந்து வாழ்கின்றார்களோ, யாருக்கு வாழ்விலும் சொத்திலும் பரக்கத் செய்யப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ, விருப்பம் இருக்கின்றதோ, அவர் தனது குடும்பத்தை சேர்ந்து வாழட்டும். குடும்பங்களில் எல்லாம் மிக நெருக்கமானவள் தாய், தன்னை வயிற்றிலே 7-9 மாதம் சுமந்தவள், தனக்காக தன்னையே அர்ப்பணித்தவள். எனவே கண்ணியமானவர்களே, அதிலே மிகப்பெரிய கடமை தாய் தந்தைக்கு இருக்கின்றது. தந்தையை விடவும் தாய்க்கு 3 மடங்கு கடமை இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு கடமைகள் செய்ய மிக கடமைப்பட்டிருக்கிறேன்? சொன்னார்கள், உம்மு, உன்னுடைய தாய்க்கு. பிறகு கேட்டார்கள், அதற்கு பிறகு யார்? சொன்னார்கள், உனது தாய்க்கு. அதற்கு பிறகு கேட்டார்கள், அதற்கு பிறகு யார்? சொன்னார்கள், உனது தாய்க்கு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களை கேட்டார்கள், அதற்கு பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், உன்னுடைய தந்தை. கண்ணியத்துக்குரியவர்களை இதற்கான காரணம் என்ன? தாய் வயிற்றிலே சுமக்கிறாள், உயிரை பணையம் வைத்து பெற்றெடுக்கிறாள், தனது இரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கிறாள், தனது குழந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறாள். இந்த தியாகத்துக்காக நபி அவர்கள் அது தாயை முற்படுத்துகின்றார்கள். ஆனால் தந்தையின் கடமையும் சின்னதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ரிலல்லாஹ் ஃபி ரிலல் வாலித் வஸஹ்துல்லாஹ் ஃபி ஸஹ்தில் வாலித் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னார்கள், தந்தையின் பொருத்தத்தில் தான் அல்லாவின் பொருத்தமே இருக்கிறது. தந்தை கோபித்து விட்டால் அல்லாவின் கோபம் உண்டாகிவிடும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதை நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது குடும்பத்தை சேர்ந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது வாழ்வில் பரக்கத் செய்யப்படுகிறது, சொத்தில் பரக்கத் செய்யப்படுகிறது. அதற்காக நாம் ஒன்றை தவறாக விளங்கக்கூடாது. குடும்பத்தை சேர்ந்து வாழ்கிறோம் என்பதற்காக அல்லாவுக்கு மாற்றமாக நாம் செயற்பட போகிறோம் என்பது கிடையாது. இஸ்லாமிய அழகானது, நுணுக்கமானது, எதற்கும் சட்டங்களையும் கட்டளைகளையும் ஒரு வெறுமனையே அப்படி சொல்லிவிட மாட்டாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தனக்கு ஹராமாக்கப்பட்ட பெண்களை பார்க்க வேண்டும், சிரிக்க வேண்டும், அந்த பெண்கள் குடும்பத்தார்கள் வரும்போது வரவேற்க வேண்டும், உட்கார வேண்டும் கிடையாது. இஸ்லாம் தலப்பா கட்டுவதை சுன்னத்தாக்கியதற்காக வேட்டியை கட்டி தலப்பா கட்டுமாறு சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, லா தாஅத லி மக்லூக்கின் ஃபீ மாசியத்தில் ஹாலிக், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற விடயத்திலே படைப்பினங்கள் எதுவுக்கும் எந்த வழிபாடும் கிடையாது. அல்லாவின் கடமைகளை, கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு தன்னால் முடிந்த அளவு குடும்பங்களை நாம் பேண வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, குடும்பங்களை பேணும் போது நோய்கள் இல்லாமல் போகிறது. தாய்க்கு பணிவிடை செய்யும் போது நோய்கள் இல்லாமல் போகிறது. வாழ்விலே பரக்கத் செய்யப்படுகிறது, துஆ கபூலாகிறது. என்ன ஆதாரம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர்கள், முராத் எனும் இடத்தில், அதற்கு பிறகு கர்ண எனும் இடத்தில் வசித்தவர்கள், உவைசுல் கர்ணி என்று சொல்லுவார்கள், வாழ்ந்தார்கள். இவர்கள் தாயுடைய ஹிதமத்திலே இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர வேண்டும், பார்த்தால் தான் சஹாபி என்ற பட்டம் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நபி அவர்களிடம், மஷூரா வந்தவர்களிடம் கேட்டு அனுப்புகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வயல் வந்த தாய் இருக்கிறாள், உங்களையும் சந்திக்க வேண்டும், நபியை பார்க்க எவ்வளவு உள்ளம் துடிக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உவைத்தே, தாயுடைய கடமையை நிறைவேற்றுவாயாக. அதன் பிறகு நபி அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமரை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், உமரே, யமனிலிருந்து கர்ணனும் இடத்திலிருந்து உவைஸ் இப்னு ஆமிர் என்பவர் ஒருவர் வருவார், அவரை நீங்கள் சந்தித்தால் உமக்காக பாவ மன்னிப்பு கேட்கும் செய்யும்படி, தௌபா செய்யும்படி, இஸ்திக்ஃபார் செய்யும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், அவருடைய துவா கபூல் ஆகும் என்று கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நபி அவருடைய வஃபாத்துக்கு பிறகு யமனிலிருந்து, உமர் ரலியல்லாஹுடைய காலம், யமனிலிருந்து யார் வந்தாலும் ஹஜ்ரத் உமர் கேட்பார்கள், உங்களில் உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா, உவைஸ் இப்னு ஆமிர் இருக்கிறாரா? ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர் ஹஜ்ரத் உவைஸ் இப்னு ஆமிர் ரஹ்மத்துல்லாஹி வந்து விட்டார்கள். சொன்னார்கள், நான் தான் அந்த உவைஸ் இப்னு ஆமிர். சொன்னார்கள், உங்களுக்கு அதாவது வெண்குஷ்டம் நோய் உடம்பில் இருந்ததா, அல்லாஹ் அதனை பூர்த்தியாக உங்களுக்கு சுகமாக்கினான், ஒரே ஒரு திருகத்துடைய அளவை தவிர அந்த நோய் உங்களுக்கு இருந்தது தானே? அவர் சொன்னார், ஆம் இருந்தது. இரண்டாவது கேட்டாக, உங்களுக்கு வயது வந்த தாயொருத்தி இருந்தால் அந்த கிதமத்திலே நீங்கள் இருந்தீர்கள் தானே? சொன்னார்கள், இருந்தேன். சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் எனக்கு துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் வருவார் உவைஸ் இப்னு ஆமீர், அவரிடம் எனக்காக, அதாவது உமர், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு பாவ மன்னிப்பு செய்யும்படி நீங்கள் எனக்கு தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு செய்யுங்கள், கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்ளும். கண்ணியத்துக்குரியவர்களே, தாயுடைய கடமையை நிறைவேற்றுகிறார் பல தியாகங்களோடு, ஆனால் அல்லாஹ் அதனை சும்மாக விட்டுவிடவில்லை. அவருடைய நோயை குணப்படுத்துகிறான், அவருடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்கிறான், அவருக்கு முஸ்தஜாபு தாவா துவா கபூலாக கூடிய அந்தஸ்தை கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் குர்ஆனை எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவத்தை சொல்லி இருக்கிறான், அவர்களது பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான், வாரார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக. தனது பெற்றோரோடு ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முறை அதுதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள், அவர் காஃபிராக இருக்கிறார், முஷ்ரிக்காக இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக அழகான வார்த்தை கொண்டு அழைத்தார்கள், யா அபத்தி, யா அபத்தி, எனது அன்பு தந்தையே, எனது அன்பு தந்தையே. அழைக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக என்ன சொல்கிறார், அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, பாப்பா நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை தான், நீங்கள் காஃபிர் தான், என்னை எதிர்க்கிறீர்கள், எனக்கு எதிராக முயற்சி செய்வதில் முன்னிலையில் நிற்கிறீர்கள், ஆனாலும் தந்தை என்ற அந்த கடமை எனக்கு இருக்கிறது. நான் உங்களுக்காக அல்லாவிடம் தௌபா செய்வேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் போது சொல்லிக் காட்டுகின்றான், நான் எனது தாயோடு மிக அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவன், என்னை அல்லாஹ் ஒரு பாவியாக, ஒரு கடிகடிப்பு செய்யக்கூடியவனாக ஆக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறிதிலே கணத்திலே போடப்படுகின்றார்கள், அதற்கு பின்னால் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்கின்றது. இந்த நேரத்திலே அவர்களது பெற்றோர்கள் போகும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், முதல் வேளையாக தனது பெற்றோரை தூக்கி தனது சிம்மாசனத்திலே அமர வைத்துக் கொண்டார்கள். தனக்கு அரசாட்சி கிடைத்தது உண்மைதான், அதற்காக தாய் தந்தையின் கண்ணியம் குறையாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மூன்று விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சேர்த்து சொல்கின்றான், அந்த மூன்றில் ஒன்றை விட்டால் ஒன்று கபூல் ஆகாது. முதலாவது, வாத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், நபிக்கும் வழிபட வேண்டும். ஒருவர் சொல்கிறார், எனக்கு நபிக்கு வழிபட மாட்டேன், நான் குர்ஆனை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன். சிலர் தவா பண்ணுகின்றார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை ஏற்றுக்கொள்வோம், நபியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது, அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் ஜகாத்தையும் கொடுங்கள். ஒருவர் சொல்கிறார், நான் ஜகாத் கொடுக்கிறேன், தொழமாட்டேன், அல்லது தொழுகிறேன், ஜகாத் கொடுக்க மாட்டேன். இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லா சொல்கின்றார்கள், ரெண்டையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். இவர் தொழவும் வேண்டும், ஜகாத் கொடுக்கவும் வேண்டும், அப்பொழுதுதான் அது கபூல் செய்யப்படுகிறது. மூன்றாவது, அல்லாஹ் சொல்கிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்தி, உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி. ஒருவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார், எல்லா இபாதத்துகளிலும் சரியாக இருக்கிறார், பெற்றோரை துன்புறுத்தி விட்டார், அல்லாஹ் இதை கபூல் செய்யவும் மாட்டான். அல்லது பெற்றோரை பார்க்கிறார், அல்லாஹ்வின் கடமைகள் நிறைவேற்றப்படவில்லை, அல்லாஹ் அதை கபூல் செய்யவும் மாட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய சொத்து உனது பெற்றோர் தான், உனது சுவர்க்கம், சுவர்க்கத்தின் கதவு, வேண்டுமென்றால் நீ சுவர் அதை பாதித்துக் கொள் அல்லது வீணாக்கிவிடு என்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெற்றோரை கொண்டவர்கள் தான். சிலர் மரணித்திருக்கலாம், எம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், அவர்களுடைய கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதிலே நபி அவர்கள் சொன்னார்கள், உனது பெற்றோரின் நண்பர்களோடு நீ சேர்ந்து வாழ்வதிருக்கிறதே, இதுவும் உனது பெற்றோருக்கு செய்யும் கடமை என்றார்கள். எனவே யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் வபாத்தாகிவிட்டார்களோ அவர்கள் அவரது நண்பர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவரது குடும்பங்களை கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் இருக்கின்றார்களோ கண்ணியமானவர்களே, அவர்களுடைய பெருமதியை விளங்க வேண்டும், அதற்கு நாம் அதற்குரிய முறையிலே நாம் செயற்பட வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே,
இதுதான் எமது வாழ்க்கையில் மிக கட்டாயமாக நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்று அது வீணாக்கப்படுகின்றது. பெரும்பாலும் வீணாக்கப்படக்கூடிய ஒரு இடம்தான் திருமணத்திற்கு பிறகு. இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை படிக்க வேண்டுமே தவிர, ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலும் பெற்றோரின் கடமையை விட்டு நீங்காது. எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலோ நம் அனைவருக்கும் பெற்றோரின் கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்கள் உயிரோடு வாழ்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. நோய்களோடு இருக்கிறார்களோ நோய்களை குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு விருப்பமான அடியார்களாக வாழ்ந்து அதே நிலைமையிலே மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.